நமஸ்காரம். நம்முடைய கர்மங்கள் வலுவானவையா, பகவானுடைய கருணை இன்னும் வலுவானதா என்பதை பற்றி கூறியிருந்தேன். அப்போது நம்முடைய கர்மம் பகவானுடைய கிருபையை பற்றி வேறொரு நாள் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்று கூறியிருந்தேன். இப்போது கேட்கலாம், நாம் எதனால் சம்சாரத்தில் பிறக்கிறோம்? நாம் செய்திருக்கிற கர்மங்களாலே. எதனால் முக்தி அடைகிறோம்? பகவானுடைய கருணையால், கிருபையால். பேறு பெறுதல் அப்படின்னால் நான் சொல்றது வல்லினரா, பேறு பெற்றோம், பேறு அப்படின்னால் நாம் அடைய வேண்டிய உயர்ந்த புருஷார்த்தம். யாருமே கடைசி அடையணும்னு விருப்பப்படுகிற முக்தி, அதைத்தான் பேறுன்னு சொல்லுவார்கள். அந்த பேறு பெறுவதற்கு எது அடி அப்படின்னா எது காரணம்? பகவானுடைய கருணையே காரணம். பேறுங்கிறதுக்கு நேர் எதிர் சொல் எது? இழவு. அந்த முக்தியை இழந்து போய் நாம் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிறக்கிறோமே, இதற்கு எது காரணம்? நம்முடைய கர்மங்கள் காரணம். அப்ப இப்படி வைத்துக் கொள்ளலாம், பேற்றுக்கடி கிருபை, இழவுக்கடி கர்மம். நாம பகவானை இழந்து மோட்சத்தை இழந்து சம்சாரத்தில் உழலுவதற்கு நம்முடைய கர்மங்கள் காரணம். அது மாதிரி பேறு பெறுவதற்கு, முக்தி அடைவதற்கு பகவானுடைய கிருபை காரணம். இப்ப இதை பத்தி சில ஆக்ஷேபங்கள், சந்தேகங்கள். பகவான் நினைத்தால் எப்போதும் எனக்கு முக்தி அளித்து விடலாமே, என்னுடைய கர்மங்களால நான் பிறக்கிறேன்னு வைத்துக் கொண்டாலும், அதான் உண்மை ஒத்துக்கொண்டாலும், பகவான் இந்த பிறவியை அனுமதிக்கவே தானே நான் பிறந்திருக்கிறேன். அவர் இந்த பிறவியை அனுமதிக்காமலே இருந்திருந்தால் நான் பிறந்திருக்கவே தேவையில்லை. ஆகவே பெருமான் பிறவியை அனுமதித்ததுதான் என்னுடைய பிறவிக்கு காரணம் என்று சொல்ல முடியுமானால் முடியாது. நம்முடைய கர்மங்கள் தான் காரணம். ஒரு போலீஸ்காரன் நின்றுருக்கார், நான் வண்டியை வேகமாக 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே ஓட்டினேன், அவர் பிடித்து அதற்குரிய அபராதத்தை வாங்கிவிட்டார். பலமுறை அந்த இடத்தில் அந்த வேகத்தில் போயிருக்கிறேன், ஆனால் நான் பிடிபடவில்லை. இந்த முறை பிடித்து விட்டார், ஏனெனில் போலீஸ்காரர் இருந்தார். ஆகவே போலீஸ்காரரே நான் பிடிபட்டதற்கு காரணம் என்று சொல்லலாமா? வாஸ்தவம் அவர் இருக்கவே தான் பிடிபட்டோம், ஆனால் பிடிபட்டதற்கு அவர் காரணம் அல்ல. ஏன்னா அவர் ஒன்று எல்லாரையும் பிடிச்சிருக்கல, நாம தவறாக ஓட்டவே பிடித்தார். அடுத்த கேள்வி, அவர் கண்டும் காணாமலும் இருந்திருந்தால், என்னை மன்னித்து விட்டிருந்தால், என்னை பிடிக்காமலே விட்டிருக்கலாமே. நான் தப்பே பண்ணியிருந்தா கூட அவர் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். இது எதுக்கு சொல்றேன்? நாம பல குற்றங்கள் புரிந்திருந்தாலும் பகவான் நமக்கு பிறவி கொடுக்காமல் போகலாமே, அவர் கொடுக்கவே தானே நான் தண்டனை அனுபவிக்கிறேன். அவர்தான் கருணையே உருவானவராயிட்டே, அப்ப பிறவி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே என்றால் அப்ப எல்லாரும் தவறிழைப்பதற்கு தூண்டினதாகிவிடும். அந்த போலீஸ்காரர் இருந்தாலும் என்ன பிடிக்க மாட்டார்னு தெரிஞ்சு போச்சுன்னால் நான் ஒரு நாள் 100 கிலோ ஓட்ட மாட்டேன். அதைப்போல இந்த லோகமும் குழம்பி போகும், தவறுகள் தான் மலிந்து போகும். அதனால் இந்த லோகோ ஜீவனார்த்தமாக, லோகம் சரியா நடக்கிறதுக்காக தண்டனையோ பரிசோ கொடுத்து தான் தீர வேண்டும். புண்ணியங்கள் செய்தால் பரிசும், பாவங்கள் செய்தால் தண்டனையும் அதற்குரிய பிறவியும் கொடுத்துத்தான் தீர வேண்டும். அப்ப அதேந்து தொட்டு தொட்டு இன்னொரு கேள்வி என்ன வரும், அது எதற்கு கொடுத்து தீர வேண்டும், வேண்டாமே. இந்த உலகமே இல்லாவிட்டால் என்ன, யாரையும் படைக்காவிட்டால் என்ன என்று கேள்வி வரலாம். இது பகவானுடைய சொத்து. கண்ணுக்கு நேர இந்த உலகம் இருக்கு, படைக்கப்பட்டுட்டோங்கிறத ஒத்துனுதான் ஆக வேண்டியிருக்கு. அது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஒன்று நடந்து விட்டதுன்னு சொன்னால் அது ஏன் நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று கேள்வி கேட்பதனால் பிரயோஜனம் இல்லை. இதிலிருந்து தாண்டுவதற்குத்தான் வழி தேட வேண்டும். நான் ஒரு இடத்துல படிக்கட்டில் வேகமா இறங்கினேன், பார்த்து ஜாகிரதையா இறங்கியிருக்கணும், தப்பா காலை வச்சேன், வழிக்கித்து பிராக்சர். அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா காலை வச்சிருந்தா பிராக்சர் ஆயிருக்காதே ஆயிருக்காதே அப்படின்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. இனிமே கட்டை போட்டு எக்ஸசைஸ் பண்ணி காலை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் வழி பார்க்க முடியும். அதபோல் ஆம், பிறந்து விட்டோம், படைக்காமலே இருந்திருக்கலாம், உலகத்தை ஏற்படுத்தாமலே இருந்திருக்கலாம், இதெல்லாம் பேசி பயன் இல்லை. தாராளமா பேசலாம், பதில் இருக்கிறது, ஆனா பயன் இல்லை. ஏன்னா நாம இருக்கிறது நீங்களும் நானும் இருக்கிறது உண்மை. அப்ப இனிமே இதிலிருந்து வெளியே வருவதற்கு வழி பார்க்க வேண்டுமே தவிர ஏன் ஏன்னு கேட்டு என்ன பயன். அதனால் பகவான் அனுமதித்தபடியால் தான் நான் இந்த சம்சாரத்தில் பிறந்தேன், அது தவறான குற்றச்சாட்டு. அவருடைய அனுமதி என்னுடைய இழவுக்கு காரணமாகப் போவதே இல்லை. பின்ன எது நான் இழந்து போனதற்கு காரணம், என் கர்மம். அதேபோல இப்ப இது எதிர்மறை வச்சு பார்ப்போம். பகவான் முக்தி கொடுக்கிறேன்னு வந்துட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள அனுமதித்தேன், ஏற்றுக்கொண்டேன். அவர் முக்தி அளித்திருக்கலாம், பலருக்கும் கொடுத்திருக்கலாம், ஆனா நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நான் முக்தி அடைந்ததற்கு நான் ஏற்றுக்கொண்டதே காரணம், நான் அனுமதித்ததே காரணம் என்று சொல்லலாமா? எப்படி நான் இந்த சம்சாரத்தில் பிறந்ததற்கு பகவான் அனுமதித்தது காரணமாகாதோ, அதேபோல நான் முக்தி அடைவதற்கும் நான் ஏற்றுக்கொண்டது காரணமாகாது, அவர் கொடுத்ததுதான் காரணமாகும். ஒருத்தர் சோரிடுகிறார், எனக்கு பசி இருக்கிறது, பசித்தது சோறிட்டார், சாப்பிட்டேன். இப்ப சோறு கிடைத்ததற்கு என் பசியா காரணம் இல்லையே, சோறு கொடுத்தவருடைய கருணை காரணம். அதைப்போல பகவான் முக்தி அளிக்கிறார் என்னால், அதை நான் பெற்றால் நான் பெறுகிறேன்னு ஏற்றுக்கொண்டது மோட்சத்துக்கு காரணமாகாது, அவர் கொடுத்தது அவருடைய கருணை தான் காரணமாகும். அதனால் பேற்றுக்கடி கிருபை, இழவுக்கடி கர்மம். நாம் இழந்திருக்கிறேன் என்றால் அது பகவானுடைய அனுமதியால் அல்ல. அதே போல நான் முக்தி பெற்றிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய அனுமதியால் அல்ல, அவன் கொடுத்தபடியால். இந்த ரெண்டு மூணு நாலு விஷயங்களை தான் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய கருணை மழை இருக்கவே தான் நாம் கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது இப்போதோ எப்போதோ கொடுத்தே தீருவார். எல்லாரும் அதை அடையணுங்கிற சௌஹார்தம் நல்லெண்ணத்தோடு தான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம சாதனம் பண்ணது, நாம அடையணும்னு முற்பட்டது, இது பெரிய விஷயம்னு விடு, அது ரொம்ப சின்ன விஷயம். அதுக்கெல்லாம் கிடைச்சிடும்னே சொல்ல முடியாது. நம்ம ஆர்வத்தை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் பண்றமே தவிர, அவர் கண்டிப்பா தன் கருணையாலே தான் மோட்சத்தை கொடுக்கிறார். எப்ப அவ்வளவு தூரம் அதற்கு விருப்பம் இருக்கிறதோ, அப்போ எப்படி நம்முடைய கர்மங்கள் ஜெயிக்கும் சொல்லுங்க? அது நாம அந்த கர்மத்தினாலேன்னு தெரிந்து கொண்டு அவர் முன்னே நின்று சரணம்னு சொல்லிட்டோம்னால் தானே கர்மங்களை தொலைக்கப் போகிறார், கருணையை காட்டப் போகிறார். அந்த சரணாகதிக்குத்தான் நாம நாள் பார்க்க வேண்டும். அது நடந்து விடுமானால், அந்த புரிதல் வந்து விடுமானால் வாழ்க்கை எளிதாகிறது, இனிமேல் வாழ்க்கையே இல்லாமல் போகிறது. இந்த உயர்ந்த உண்மையைத்தான் நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல கோணங்களிலிருந்து கூறியுள்ளார்கள். புரிந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.